சகலத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். மனுஷனை தம்மை போல தமது ரூபத்திலும் சாயலிலும் அவர் சிருஷ்டித்தார். அவரை போல அவரோடு சேர்ந்து அவன் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய அவருடைய ஸ்தானாதிபதியாயிருக்க அவரை போல அவன் இயங்குவதற்காக தம்மை போல சிருஷ்டித்தான். தேவன் மனுஷனுக்கு கொடுத்த பெரிதான ஒரு ஆசீர்வாதம் அவனுடைய சரீரத்திலே நம்முடைய வாய்க்குள்ளாக இருக்கும் நாவு. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே எடுத்து அதை அடிக்கடி தியானிப்பாயானால் இனிமேலாவது வரும் நாட்களிலே வானத்தையும் பூமியை தம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் சிருஷ்டித்த தேவனை போல் நீ இங்கே இயங்க முடியும். பலவிதமாக இன்றைக்கு பல மதங்களிலே ஜெபம் பண்ணுகிறார்கள். சிலர் அநேக நேரம் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்று அநேக வார்த்தைகளை கொண்டு இயேசு இவை யாவையும் அவர் பூமிக்கு வந்த நேரத்திலே சொன்னார், நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள், அது உலகத்தார். உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக உங்கள் பரமபிதா தகப்பன் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் கொடுத்த மிக பெரிதான வல்லமை உள்ள ஒரு அவயவம் நம்முடைய சரீரத்திலே இஸ் அவர் டங், நம்முடைய நாவு. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அதை விரும்புகிறவர்கள் அதை சாப்பிடுவார்கள். மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்திலே இல்லை, மரணமும் ஜீவனும் பிசாசனுடைய அதிகாரத்திலே இல்லை, மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்திலே, என்னுடைய நாவின் அதிகாரத்திலே உள்ளது என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். Death and life is in the power of the tongue. எவ்வளவாய் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனம் இதிலே கவனம் செலுத்துகிறது. தம்மை போல ஏகுவதற்காக தேவன் அவ்விதமாய் செய்தார். அவர் எப்படி வார்த்தைகளை பேசும் நேரத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை இயங்க ஆரம்பிக்கிறதோ அதே விதமாக மனுஷனும் அவரோடு சேர்ந்து இந்த பூமியிலே அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய ராஜ்யத்தின் எல்லை பெருக இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட தம்மை போல சிருஷ்டித்து அந்த நாவிலே அதிகாரத்தை கொடுத்தார். அத்தாரிட்டி பவர் தட் வி கேன் இமிடேட் காட். எபேசியர் 5:1 சொன்னபடி நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அவரை போல நாங்கள் இயங்கும்படிக்காக அந்த நாவிலே அந்த வல்லமையை கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய உலகத்தை பொறுத்தவரையிலே நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் எது தெரியுமா? பிசாசு எப்படியாவது உன்னுடைய வாயை உன் நாவை உபயோகித்து என் நாவை உபயோகித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு இணங்காத சொற்களை எங்கள் வாயினாலே நாங்கள் பேசி நாங்கள் அதற்கூடாக தேவ திட்டத்தை விட்டு விலகி நாம் கெட்டு போகும்படிக்கு இரவும் பகலும் திட்டங்கள் போடப்படுகிறது இருளின் ராஜ்யத்தினால். இன்றைக்கு அறிவாயா, காலை எழுந்ததும் எப்படியாவது எங்கள் வாயினாலே பிள்ளையான ஒரு வார்த்தை, தேவன் ஒரு காலம் பேசாத ஒரு வார்த்தை, அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையிலே இல்லாத ஒரு சொல், உலகத்தார் கதைக்கிறது போல எங்களது வாயினால் வரும்படிக்கே பொறிகள் ஏற்படுத்தப்படுகிறது. கவனமாக, சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்படுகிறது. ஓ எஸ், even the circumstances are arranged in such a way that we will utter words that are not acceptable by God. தேவன் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத சொற்களை உன் வாயினால் நாங்கள் பேசுவதற்காக சகல சூழ்ச்சிகளும் ஆவிக்குரிய உலகத்திலே சாத்தானாலே அசுத்தாவிகளை கொண்டு ஏற்பாடு படுத்தப்படுகிறது. எங்கள் நாவுக்கு மிகவும் வல்லமை இருக்கிறது என்பதை பிசாசின் ராஜ்யம் அறிந்திருக்கிறது. தேவன் அவர் சிருஷ்டிப்பிலே அவர் தொடங்கின நேரத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அது உங்களுக்கு தெரியும். முதலாம் அதிகாரத்தில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். அதிலே நாங்கள் குறிப்பாக நாங்கள் சில காரியங்களை அவதானித்துக் கொள்ளலாம். முதலாம் அதிகாரத்திலே 3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஆனால் சொற்கள் பேசப்பட வேண்டியதாயிருந்தது. தேவன் இயங்கும் முறை அவரது சொற்களுக்கு ஒரு குரல் தேவை. கவனமாக, நமக்கு பொது அறிவினாலேயே தெரியும், சொற்கள் பேச குரல் தேவை. குரல் இல்லாமல் பேச முடியாது. We need a voice to speak God's word or any word. செத்து போனவர்கள் பேச முடியாது, அவர்களுக்கு குரல் இல்லை. முடிந்தது. உயிருள்ளவர்களுக்கு குரல் இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் நோய் அது இது ஏதாவது அடைத்து போனேன் சொன்னால், சூடு அது இது சொல்லி உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே எங்களுக்கு விளங்காது. குரல் இருக்கிறது ஆனால் சத்தம் இல்லை. குரல் இருக்கிறது சத்தம் இல்லை. நான் சொல்லலாம், வெளிச்சம் உண்டாவதா? இது சாதாரணமாக குரலின் சத்தம் அல்ல. வெளிச்சம் உண்டாவதாக அந்த குரலுக்கு நான் சத்தத்தை கொடுக்கிறேன். எல்லாமே முக்கியம். எப்படியா இனி முன்பு கேட்கவில்லை? The revelation is progressive. Always. வெளிப்படுத்துதல் நமக்கு கிடைப்பது எப்போதும் அது அதிகரிக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. அது தொடர்ந்து நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிறது. கூட 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 இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த நாவின் வல்லமை ஆராய்ந்தால் இன்னும் கூட வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முடிவே இல்லை. சுதேவன் சொன்னார், அதன் பிறகு வெளிச்சத்தை கண்டான். ஆறாம் வசனம், பின்பு தேவன் தண்ணீரில் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்றும் அது தண்ணீர் நின்று தண்ணீரை பிரிக்க கடவுள் என்று சொன்னார். சொல்லு சொன்னார். See, words will have to be spoken. அவருடைய சிருஷ்டிப்பு இயங்குவதற்கு வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். எவ்வளவு முக்கியம் இது தெரியுமா? நீ விசுவாசித்தால் மட்டும் காணாது, நீ சொற்களை பேசத்தான் வேணும், நீ வார்த்தையை பேசத்தான் வேணும். சோ இங்கே ஒன்பதாம் வசனத்துக்கு வாசிப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவுது என்றார். வார்த்தையை சொன்னார், சிருஷ்டிப்பின் வார்த்தைகள். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். இப்படியே நீங்கள் வாசித்துக் கொண்டு போகும் நேரத்திலே தேவன் சொன்னார், தேவன் கண்டார், தேவன் சொன்னார், தேவன் கண்டார். God said and God saw. God said and God saw. தேவன் இப்படியா இருக்க கடவுள் என்று சொன்னார், அப்படியாக அது வந்தது. அதை தேவன் கண்டார், அதை கண்டு நல்லது என்று கண்டார். நீ காணுவதற்கு நீ சொல்ல வேண்டும். உன் ஆசீர்வாதத்தை காணுவதற்கு நீ சொற்கள் பேச வேண்டும். சமயத்தவர்கள் பல விதமான வார்த்தைகளாலே தேவனிடத்தில் கெஞ்சுவார்கள். இயேசுவை அறிந்திருக்கிற ஜனமும் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. இவர்கள் நாமின் அதிகாரம் அந்த வல்லமையை அறியாதபடியினாலே இவர்கள் உலகத்தாரை போல பேசி பிரச்சனைகளை பேசி ஜபத்திலும் பிரச்சனைகளை சொல்லி இவர்கள் நிலைமைகள் மாறாது, சூழ்நிலைகள் மாறாது, இவர்கள் ஆசீர்வாதங்கள் கிட்டாது, சோர்ந்து போய் துக்கத்தோடு ஜீவிக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? மரணமும் ஜீவனும் உண்ணாவிலை. தேவன்ல இல்லை, மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவிலே. அதை நீ அறிந்து கொள். நீ காண வேண்டுமானால் மரணத்தை, மரண வார்த்தைகளை நீ பேசுவாய். அது சீக்கிரமாய் நடக்கும். எத்தனையோ பேர் அப்படி மாண்டு போகிறார்கள். ஆசீர்வாதத்தை காண வேண்டுமானால் ஆசீர்வாத வார்த்தைகளை நீ பேச வேண்டும். நாமுக்கு அதிலே வல்லமை உண்டு. இதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 11:3 வானங்கள் தேவன் சகலத்தையும் சர்வத்தையும் அவர் தமது வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We know that the heavens were framed by the word of God. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது என்று அறிந்திருக்கிறோம். சர்வத்தையும் உண்டாக்க தேவன் வார்த்தையை உபயோகித்தார். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், காண்பவை காணாதவை, தேவதூதர்கள், அவர் வார்த்தையை உபயோகித்தார். He used words. ஆனால் ஆதியாம் 1 அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்துதான் அங்கே வார்த்தை பேசப்பட்டது. And God said, let there be light. Actually, the Hebrews says, they say, light be. வெளிச்சம் உண்டாகட்டும். அதான் இந்த சரியான மொழிபெயர்ப்பு. அங்கே வெளிச்சம் உண்டாகியது. தேவன் வெளிச்சத்தை கண்டார், நல்லது என்று சொன்னார். காண்பதற்கு முன்பதாக வார்த்தை பேசப்பட வேண்டும். சொல்லு, காண்பதற்கு முன்பதாக வார்த்தை பேசப்பட வேண்டும். வாயிலே வார்த்தை இருக்க வேண்டும். இன்றைக்கு அறிவாயா, இன்றைக்கு உணர்வடைவாயா, இன்றைக்கு இந்த ரகசியத்தை அறிவாயா? சங்கீதம் 33:6, வார்த்தை மட்டுமல்ல இன்னும் ஒரு ரகசியம் இங்கே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. By the word of the Lord, the heavens were created and all the hosts by his spirit, by his breath. அவரது சுவாசம் என்று சொல்லும் பொழுது எபிரேய பாஷை அங்கே அது ஆவியை குறிக்கிறது. வார்த்தையினாலும் ஆவியினாலும் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மிக தெளிவாக இங்கே இருக்கிறது. ஆவியானவரும் வார்த்தையும், வார்த்தை மட்டும் காணாது, ஆவியானவரும் வார்த்தையும். சிருஷ்டிப்பு அங்கே நடந்தது. சுவாசம் என்று சொன்னால் ஆவி. வார்த்தையை பேசும் பொழுது ஆவி கூட செல்கிறது. நம்மில் எவருமே நாசி மூக்கின் துவாரங்களை மூடி வாயை மூடி ஒரு சொல் பேச முடியாது. கேன் யூ? உதடுகளையும் மூடி மூக்கையும் மூடி யாராவது ஒரு சொல் சொல்லுவீங்களா? யூ கான். அந்த சொல் சொல்லுவதற்கு உதடுகளினாலே நம்முடைய சுவாசம் வெளியே போகிறதா இல்லையா? பிரத், அந்த சுவாசத்திலே நம்முடைய ஆவியும் அந்த வார்த்தையோடு சேர்ந்து போகிறது. இப்போ உனக்கு விளங்குறது, உன் சொற்கள் வெறும் சத்தம் அல்ல. ஒரு மோட்டார் சைக்கிள் ஹார்ன் அமர்த்தினால் அது சத்தம். அந்த மோட்டார் சைக்கிளின் குரல் என்று வைத்துக்கொள், அது சத்தம். ஆனால் அதற்கு ஆவி இல்லை. நம்முடைய குரலுக்கு சத்தமும் உண்டு, அதோடு சேர்ந்து நம்முடைய ஆவியும் அந்த சொற்களோடு போகிறது. அதனால் தேவன் சொன்னார், கவனமாய் பேசு, மரணமும் ஜீவனும் உன்னாவின் அதிகாரத்திலே, உன்னாவின் வல்லமையிலே. Death and life are in the power of your tongue. அதனாலே தான் மரணமோ இருளின் காரியங்களோ அல்லது ஆசீர்வாதத்தின் வெளிச்சத்தின் காரியங்களோ மனுஷர்களுக்கு வாழ்க்கையிலே வந்து பலிக்கிறது. Why? They speak தெரியாமலேயே அவர்கள் அதற்கு சார்பான சொற்களை பேசுகிறார்கள். இங்கே பலர், நீங்கள் பிழையான பிழையான சொற்கள் உபயோகித்ததனாலே உன் முகம் இன்னும் மாறவில்லை, உன் வாயின் சொற்களால் நீ பிடிபட்டாய். அந்த வார்த்தை உன் வாயினாலே வரும்படிக்கு பிசாசு காத்துக் கொண்டிருந்தது. எத்தனை தடவை நீ சொல்ல வேணும் அந்த வார்த்தையை பிசாசு நிறைவேற்றி வைக்க? ஒரு தடவை. தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஜான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மரணம் அல்ல, ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் ஆவியின் வசனங்கள். இது மோட்டார் சைக்கிள் ஹார்ன் அல்ல. நீ ஒருவருடைய குரலை கேட்கும் நேரத்திலே அவருடைய ஆவியும் அந்த குரலோடு சேர்ந்து வருகிறது. அதனாலே தான் எந்த ப்ரோக்ராமும் எந்த செய்தியும் உண்ட விருப்பப்படி போட்டு பார்க்கலாது டிவியில. உனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவருக்கு இருக்கிற அந்த கூடாத தேவனுக்கு விருப்பம் இல்லாத அந்த செய்தியோ அந்த ஆவியோ அவர் அந்த வார்த்தையை சொல்லும் நேரத்திலே அந்த ஆவி உண்மையில் வந்து தங்கலாம். மேய்ப்பனப்படியும் ஆடுகள் அப்படி they hear from him. அவருடைய குரலை எந்த நாளும் கேட்கிறார்கள். அவர்கள் அந்த சொற்களை கேட்கிறது மட்டுமல்ல, அந்த ஆவியும் கூட அவர்கள் மேல் வந்து இறங்குறது. And the Bible says, like pastor, like priest, like people. ஆசாரியர்கள் எப்படியோ அல்லது மேய்ப்பன் எப்படியோ ஆடுகளும் அப்படித்தான். மேய்ப்பன் சோம்பாறை, ஆடுகள் சோம்பாறை. மேய்ப்பன் கள்ளன், ஆடுகள் கள்ளன், கள்ளர்கள். ஒருவருடைய குரலை கேட்கும் நேரத்திலே அந்த குரலின் சத்தம் மட்டும் நீங்கள் கேட்கறதல்ல, அதான் சொல்றது கவனமாயிருங்கள். இயேசு சொன்னார், எதை கேட்கிறீர்கள் என்று சொல்லி கவனமாயிருங்கள். எல்லாம் தேவனுடைய வார்த்தை அல்ல, எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல. கள்ள போதர்கள், கள்ளமைப்பர்கள் நிறைய உண்டு. So you receive the spirit also. இந்த வேத புத்தகத்தை நீ வாசிக்கும் நேரத்திலே இந்த சொற்கள் உன் காதுகளுக்கு கேட்கிறது மட்டுமல்ல, கவனமாய் கேள், இந்த சொற்களுக்கு உள்ளே இருக்கும் தேவாவியானுடைய ஆவியும் உன்மேல் வந்து படுகிறது. அதனால் அவர் சொன்னார், என் வார்த்தைகள், நான் பேசும் வசனங்கள் வெறும் சொற்கள் அல்ல, அது ஆவியும் ஜீவனும். உலக விளங்குபடியாக சொன்னேன், அது ஒரு மோட்டர் சைக்கிள் சத்தம் அல்ல, ஒரு கார் ஹார்ன் அல்ல, ஒரு கோயில் மணி அல்ல, அது வெறும் சத்தம், அது காவி இல்லை. ஆனால் மனுஷன் பேசும் நேரத்திலே, தேவன் பேசும் நேரத்திலே, தேவன் பேசும்பொழுது அவருடைய ஆவி அந்த வார்த்தையோடு சேர்ந்து போகிறது. நாங்கள் பேசும் நேரத்திலே நமக்கு எப்படிப்பட்ட ஆவியோ அந்த சொற்களோடு சேர்ந்து போகிறதே. நீ தேவனுடைய வார்த்தையை, அந்த அந்த ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களின் வார்த்தையை நீ எடுத்து நீ வாயிலை போட்டு நீ அதை பேசும் நேரத்திலே அந்த சொற்கள் போகிறது, உன்னுடைய ஆவியும் போகிறது, தேவ ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிற அதுவும் போகிறது. அந்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கும் நாள் வருகிறது. ஏ தேவன் தம்மை போல நாம் இயங்குவதற்கு அப்படியாக சிருஷ்டித்தார். உலகம் வேறு விதமாக இயங்குகிறது, பைத்தியத்தை பேசுகிறது. அந்தகார சக்திகள் காலை தொடக்கம் நாங்கள் நித்திரைக்கு போய் கண்களை மூடும் வரைக்கும் எங்கள் வாயினால் ஒரு பிள்ளையான வார்த்தை வர வேண்டும் என்று பார்த்துக் கொண்டே இருக்கிறது, அது நிறைவேற்றி வைக்க. அதான் தேவரை சின்ன தடவை உன் வாயை காத்துக்கொள்ளும், தாறுமாறுகான காரியங்களும் உன் வாயை விட்டு அகற்று என்று எத்தனையோ தடவை கூறியிருக்கிறாய். தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24, நம்மையும் ஆவியாக சிருஷ்டித்தார். நமக்கு ஒரு ஆத்மா உண்டு, நாம் இந்த சரீரத்திலே கூட இருக்கிறோம். We are spirit beings, we have a soul and we live in this body. அவர் தம்மை போல சிருஷ்டித்தார். தேவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு, அவருக்கு ஆத்மா உண்டு. எஸ், அவர் சொன்னார் இல்லையா, பின்வாங்கி போவானே ஆகில் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது. எபிரேயர் 10:23-38 நீதிபொறுகள் 20:27 மனுஷனுடைய ஆவியை குறித்து தேவன் அங்கே எழுதுகிறார். நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த விளக்காய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தர் கொடுத்த விளக்கு வெளிச்சம் மனுஷனுடைய ஆவி பாவத்தினால் இருளடைந்தது. இயேசுவை அறியாதவர்கள் ஆவியிலே பிசாசு ஊழியம் செய்கிறவர்கள் அங்கே சாத்தான் கூடியிருக்கிறான். நேரடியாக அவனை வணங்கிக் கொள்ளுகிறவர்கள், நேரடியாக முண்டங்களை விக்கிரகங்களை வணங்கிக் கொள்ளுகிறவர்கள், அவரது வெளிச்சம் இல்லாதவர்கள். நானே உலக கோழி என்று சொன்னார் இல்லையா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறோடி அந்த மெய்யான ஒளி அவர் உள்ளே இல்லையானால் அந்த வெளிச்சம் இல்லை. அந்த ஆவி இருள் அடைந்திருக்கிறது, தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு அடைந்த உடனே வெளிச்சம் மறுபடியும் உள்ளே வருகிறது. அவர் கொடுத்த விளக்கு மனுஷனுடைய ஆவி. சோ நாங்களும் இப்பொழுது ரட்சிப்பு அடைந்த உடனே தேவ ஆவியானவர் உள்ளே வருவதனால் உள்ளே தெரியும் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் மேல் வந்து ஊதினார் இல்லையா? ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நீ பேசும் பொழுது உன்னுடைய ஆவியும் ஆவியானவரும் சேர்ந்து அந்த சொற்களை இந்த உலகத்திலே மாமிசமாக்க, அந்த வார்த்தையை மாமிசமாக்க, அந்த காரியத்தை நடப்பித்து வைக்க சிருஷ்டிப்பின் வேலை நடக்க தொடங்குகிறது. உடனடியாக நாங்கள் காணாமல் விட்டாலும் நாங்கள் அந்த சொற்களை பேச 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 தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து எங்கள் வாயில இருக்க, சகோதரர்களே இப்பொழுது அந்த நாவானது ஆவியானவர் தாவீதுக்கு சொன்னபடி அது ஒரு எழுத்தாணியாய் இருக்கிறது, விரைவாய் எழுதும் எழுத்தாணி. அது சங்கீதம் 45:1. அது உன் இருதயத்திலே எழுதப்படுகிறது. நீதி உண்டாக இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும். இப்பொழுது அதை எழுதி 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 ஒரு நேரம் வருகிறது. இயேசு சொன்னார் மத்தேயு 12:2, அது நாங்கள் வாசிப்போம், இருதயத்தின் நிறைவினால். அதை பார்த்தீங்களா? There is always a connection between the heart and the tongue, the mouth. The heart and the mouth. ஏசாயா மூலம் சொன்னால் இந்த ஜனங்கள் வெறும் வார்த்தைகளால் என்னை தொழுது கொள்கிறார்கள். 29 ஏசாயா. அவர்கள் இருதயமே வெறுங்கியோ இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நீயும் நானும் பேசும் நேரத்திலே 1 Corinthians 6:17 எழுதப்பட்டபடி கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான், ஒன் ஸ்பிரிட். இப்பொழுது நீ வார்த்தையை நீ பேசும் பொழுது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீ பேசும் பொழுது, பிழையான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, அதற்கு எதிராக அவர் பேசிய மாதிரி இருளை பார்த்து இருளை குறித்து பேசாமல் வெளிச்சம் உண்டாவதாக வரப்போறதை பேசும் நேரத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை அங்கே ரிலீஸ் பண்ணப்படுகிறது. அது வெளியிலே போகிறது எதனூடாக? நம் வாயினூடாக. சிருஷ்டிப்பின் வல்லமை, தேவன் இப்படியாகத்தான் இயங்குகிறார். குறுக்கு வழி இல்லை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், வல்லமை இல்லை. நீ கேடான காரியங்கள் விரும்பினால் இந்த வாழ்க்கையிலே கேடான காரியங்களை பேசு. நான் இருப்பதை விட சாகிறது நல்ல. இந்த பிரச்சனை தீராத போல இருக்குது, இந்த காயம் மாறுதே இல்லை. பயங்கரமான சொற்கள், அதை கேட்பது கசுத்தாவிகள் மிகவும் கவனமாய் காத்து கொண்டிருக்கிறது. இந்த காய்ச்சல் விடுகதே இல்லை. எத்தனை இப்படியான சொற்கள் நமக்கு தெரியாமலேயே இந்த உலகத்தார் பேசுற மாதிரி நாம் பேசுகிறோம். ஓமா இல்லையா? அதன் பிறகு நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த காய்ச்சல் மாற வேண்டும் என்று. உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், நீ அதை விசுவாசித்தாய், ஆகையால் நீ பேசினாய். அப்படியே ஆகடவது. தேவன் சொல்லவில்லை இந்த இருள் போகிறதாக இல்லை, இதாலத்தின் மேல் சரியான இருளா கிடக்குது, எல்லா இடத்திலையும் இருளா இருக்கிறது. இல்லை, அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக. இதே விதமாக எங்க நீயும் நானும் அழைக்கப்பட்டோம். That is the only way. Now, தேவனுடைய வார்த்தை நம் அருகிலே, நம் வாயிலே, அதன் பிறகு இருதயத்திலே. அது நீங்கள் Romans 10:6 நீங்கள் வாசிக்கலாம். இந்த வார்த்தை உன் அருகிலே, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே. வார்த்தையை பேச பேச நாவு இருதயத்திலே எழுதுகிறது. இருதயம் நிறைக்கப்பட்டதன் பின்பு நீ தொடர்ந்து பேச சிருஷ்டிப்பின் வல்லமை வெளியிலே போகிறது. விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எப்படி 3:1 என்ன சொல்கிறது? நம்முடைய அறிக்கையின் ஆசாரியன் அவர் வானங்களுக்கூடாய் பிரவேசித்து அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். நம்முடைய அறிக்கையின் ஆசாரியர் அவர் பார்த்துக் கொண்டிருக்கார். நாம் எப்படி அறிக்கை பண்றோம்னு சொல்லு, அதை அங்கே நிறைவேற்றி வைக்க. இங்க பிசாசுகள் பார்த்துக் கொண்டிருக்குது, எப்படி நீ மரண மாற்றைகளை பழியான மாற்றைகளை அதான் அப்படி இது இப்படி அதான் அப்படி ஒன்றும் இல்லை பரவாயில்லை எப்படி இல்லை ஒரு மாதிரி எப்படி போகுது வாழ்க்கை ஒரு மாதிரி போகுது அண்டன்னைக்கு தேவையான ஏதோ கிடைக்குது அப்படி இப்படியான வார்த்தைகளை பேசும் நேரத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை வேலை செய்யாது. அப்படியான காரியங்களை விரும்புகிறவர்கள் அதை சாப்பிடுவார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது. இதுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் ஆவிக்குரிய மர்மம், போராட்டம். இது உங்களுக்கு தெரிய வேணும். யோபியனுடைய புத்தகம் 1-2 நீங்கள் வாசித்தால் அது முழுவதுமே ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் பிசாசு கண்காணாத அந்த ஆவிக்குரிய உலகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப தேவனும் சாத்தானும் யோபியனிடத்தில் இருந்து எதை பார்க்க விரும்புகிறார்கள், எதை அவன் என்ன செய்ய போறான்? அவனுடைய வாயால என்ன விதமான வார்த்தை வரப்போகுது என்பதை அவதானித்தபடி இருந்தது ஆவிக்குரிய உலகம். இதுதான் உனக்கும் எனக்கும் நடப்பது. இன்றைக்கு உன் இருதயத்திலே எழுதிவை. நீ தனியாகவும் அறையிலே முறுமுறுக்கிற மாதிரி அல்லது இன்னும் ஒரு சகோதரியோட ஒரு குடும்பத்தோட அல்லது இங்கேயும் சபை முடிந்த நேரத்திலே அல்லது தெருவிலே நீ சாமான் போக வேண்டிய நேரத்திலே அவர்களைப் போல எந்த ஒரு பிழையான வார்த்தையை நீ பேசுகிறாய் அல்லது எந்த ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு சார்பாக நீ பேசுகிறாய் என்று ஆவிக்குரிய உலகம் கவனித்தபடி இருக்கிறது. யோபினுடைய புத்தகமே இதுதான். சாத்தான் சொன்னான், நீர் கையை நீட்டி அவனுடைய பிள்ளைகள் அதிகள் எல்லாத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து போடும், அப்ப அவன் உண்மை சபிப்பானா இல்லையான்னு பார்ப்போம். தேவன் சொன்னார், சரி பார்க்கலாம். ஒரே நாளிலே ஓட்டகங்கள் கழுதைகள் அவனுக்கு உண்டான எல்லா ஆடுகள் மாடுகள் எல்லாம் போய்விட்டது. சாத்தான் அவைகளை அழித்தான். தேவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் யோபு பயந்த காரியம் அவனுக்கு ஏற்பட்டது. 3:1 நான் பயந்த காரியம் எனக்கு ஏற்பட்டது. தேவன் அவனை சும்மா கூப்பிட்டுங்க வா சாத்தான் இந்த அருகி யோபு செய்கிறது செய்துப்பார். ஒரு மீன்காரன்ட்ட மீனை கொடுத்துட்டு இதை வெட்டுங்க சரி எனக்கு தலை வேண்டாம் கா வால் வேண்டாம் இடையால வெட்டிட்டாங்க. தேவன் அப்படி செய்யவில்லை. யோபு பயத்தினோடாய் கதவை திறந்தான் பிசாசுக்கு. சோ அந்த கேடான காரியங்கள் பிள்ளைகள் மறித்து எல்லாம் நடந்து அப்ப யோபு என்ன சொன்னான்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தர் எடுக்கவில்லை, சாத்தான் எடுத்தான். ஆனால் அவனுக்கு வெளிச்சம் தெரியவில்லை. பரவாயில்லை, கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்ன, அவன் வாயாலே பாவம் செய்யவில்லை. வர ஒரு நாள் வந்தது. தேவன் கேட்டார், எப்படி கவனிச்சாய? அவன் வாயால் ஒன்று சொல்லது. அதுக்கு பிறகு சொன்னா, நீ கையை நீட்டி அவனுடைய சரீரத்தை தொடும், அவனுடைய சுகத்தை தொடும், அதுக்கு பிறகு அவன் சபிப்பானா இல்லையான்னு பார்ப்போம். வார்த்தைக்கு தான் சண்டையா இருக்குது. வாயால புறப்படுகிற சொற்களுக்கு தானே சண்டையா இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் சொல்றார், பிள்ளைகள் வாயும் ஒரு கவனமாக இந்த வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றையும் பேசாம. ஆனால் பிசாசுகள் எப்படியோ மாறி அங்கால மாற்றி எங்கள் நாவை பிறட்டத்தான் பார்க்கிறது. சூழ்நிலைகளை மாற்றி கோபத்தை ஏற்படுத்தி. வேதம் சொல்லுகிறதே, ஒரு நேரம் வந்தது மோசே கோபப்பட்டு வாயாலே அலம்பினான். கோபப்பட்டு அதைனு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாயிரு. முதலாவது எதனால நாங்கள் பாவம் செய்கிறது?
நாவு. இந்த அவள் மனுஷனோட இருக்கிறதப்பட்ட செத்து போறது அங்கால போய் சேர்றது கதியா நல்லது, ஆண்டவனே பாருங்க கதியா அங்கால போறது நல்லது. Dangerous words. Dangerous words.
ஒரு தாவ போய் சொன்னா இந்த சனியன் இந்த பிள்ளைகள் இருந்த பிரயோஜனமே செத்து தொலைதல் இல்லை என்று ரெண்டு பிள்ளைகளும் நோய் வந்து செத்தார்கள்.
இந்த சபையில ஆரம்பத்தில் நடந்தது சிலருக்கு உங்களுக்கு தெரியும். வார்த்தை நாவின் வல்லமை. நான் ஆண்டவனிடத்தில் சண்டை போட்டேன், ஏன் இதுபடி இப்படி ஆச்சு, அவன் நான் தான் கொள்றேன் நினைக்கிறாங்க. பிறகுதான் அறிந்தேன் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு குரல் தேவை. இன்றைக்கு கவனமாய்கள், அசைக்க முடியாத சிருஷ்டிப்பின் வார்த்தைகள், சிருஷ்டிப்பின் வல்லமை உள்ள வார்த்தைகள் தேவன் எல்லாருக்குமே கொடுக்கும், உடன்படிக்கை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தையால். நோ, அவரே கேட்டார் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு, என்ன உடன்படிக்கை இருக்கு உங்களுக்கு. அவருடைய சொற்களுக்கு வேத வசனங்களுக்கு கேட்கறியா ஒரு குரல் தேவை. நீ எந்த குரலாக இருப்பியா? நீ அந்த குரலாக இருக்க முடியுமா? இந்த குரலை நீ உபயோகிக்கப்படாத என்று சொல்லியே சபையிலே வாய் அடைக்கிறான். ஆமீன் சரியாக சொல்ல முடியாதபடிக்கு தொண்டையை அடைக்கிறான். அன்றைய தினத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரி பேச முடியாமல் தன் கையாலே காண்பித்தாள். அடைக்கிறவே தேவனுடைய வார்த்தை நமது வாயிலே நெருப்பு, நெருப்பு. எரேமியா முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது. Is not my word a fire in your mouth? அது நெருப்பா இல்லையா? எரேமியா நீ போ, நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே நெருப்பாய் போடுவேன். தேவ வாக்கு தத்தங்களுக்கு ஒரு குரல் தேவை. இன்றைக்கு நீ யாராயிருந்தாலும் சரி, எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, எவராயிருந்தும் நீ ரட்சிப்பு பெற்றாயானால் தேவனுடைய வார்த்தையின் வாயிலை நீ போடும்படிக்கு தேவன் சொல்கிறார். அதுக்கு ஒரு குரல் தேவை. அந்த காரியத்தை நடப்பித்து வைக்க ஒரு குரல் தேவை. நீ அந்த குரலாய் இருக்கலாம். ஒரு நாள் ஏசாய அதிகதரிசி தேவ வசனங்களை தேவனிடத்திலே இருந்து பெற்று அவன் எழுதி கொண்டிருந்தான். அவன் எழுதி கொண்டிருக்கும் நேரத்திலே இவனமாய் எழுதினான், கர்த்தருக்கு வழியை செவையாக்குங்கள், அவருக்கு வழிகளை நேர்த்தியாக்குங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், மாமிசமெல்லாம் புல், அதன் மகிமை எல்லாம் அந்த புல்லின் பூ, புல் உலர்ந்தது பூவும் விழுந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும் என்கிற ஒரு குரல். உண்மையாய் சொல்ல போனால் சத்தம் அடங்கி போடப்பட்டிருக்கிறது. பிழை, நாட் நாய்ஸ், ஒரு குரல் அங்கே வனாந்திரத்திலே கேட்கப்பட்டதாம். அப்ப நேரம் வந்தது, வனாந்திரத்திலே ஒரு குரல் பேசுகிறது. என்ன பேசுகிறது? சொற்கொலை பேச என்ன தேவை? சவக்காலையிலே தாட்டவர்கள் பேச முடியாது, அவர்களுக்கு குரல் இல்லை. நாய்க்கு குரல் இருக்கிறது, பேச முடியாது. மோட்டார் சைக்கிள் ஹார்னுக்கு அந்த சத்தம் இருக்கிறது, ஆனால் அங்கே ஆவி இல்லை, அதை குரல் என்று சொல்ல முடியாது. சத்தம் வனாந்தரத்திலே கூப்பிடும் ஒரு குரல். அது நீங்கள் 40 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம், 5 வசனத்திலே. இப்பொழுது யோவான் 1 அதிகாரத்திலே
இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அவரிடத்திலே யோவான் ஸ்நானத்திலே ஆட்களை அனுப்பினார்கள். நீ சொல்ல வேணும் யார் என்று, நீ தீர்க்கதரிசியா இல்ல, நீ பின்ன யார் எலியாவா இல்ல, நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் கிறிஸ்துவல்ல, நோ இல்லை, நான் ஏசையா தீர்க்கதரிசி சொன்னபடி, அதை வாசித்து பார் இருபத்தி மூன்றாம் வசனத்தை, நான் யார் என்பதை அறிய வேண்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி வனாந்தரத்திலே கர்த்தருக்கு வழியை செவ்வையாக்குங்கள், அவருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னபடி, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று போடப்பட்டிருக்கிறது, குரலாயிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு குரல் தேவை. ஜான் தி பேப்டிஸ்டர் ஊழியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ அதை செய்ய விரும்புகிறாயா? அவன் தேவனுக்கு ஒரு குரலாயிருந்தான். நீ குரலாய் இருக்கலாம். அவர் பேச ஒரு குரல் தேவை, அவரது வார்த்தை பேச ஒரு குரல் தேவை, கட்டாயம் தேவை. இந்த காலத்திலே நம்முடைய குரலை பதிவு செய்யலாம். ஏற்றுக்கொள்றார்கள் கையுதவோ, கேசட்டிலே, சிடியிலே, டிவிடியிலே நாம் பதிவு செய்யலாம். நான் பேசும் என்னுடைய குரலை மறுபடியும் அவர்கள் கேட்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். இயேசு பேசியது டேப்பில் இல்லை, ஆனால் வானமண்டலங்களிலே அது இன்னும் இருக்கிறது. அது அலைவரிசையிலே தெரியுது. ஆனால் அவர் பதிவு செய்யப்பட்ட, அவர் பேசிய அந்த குரல் அந்த நேரத்தில் பதிவு செய்யப்படவில்லை, புத்தகத்திலே எழுதப்பட்டது. இப்பொழுது பாருங்கள், என்னுடைய குரலை நான் உபயோகித்து நான் வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை, வாக்கு தத்தங்களை, இருளுக்கு விரோதமாக இருக்கும் அவருடைய தண்டனைகளை, நியாய தீர்ப்புகளை நான் என் குரலை உபயோகித்து ஆவியானவர் வழி நடத்துதலோடு நான் அதை பேசி பதிவு செய்தேன். ஒரு செய்தியை எடுத்தால் மீட்கப்பட்டோர் இதை சொல்லட்டும், ஓகே, அதை பதிவு செய்து கேசட்டிலையும் சீடியிலையும் இருக்குது. இப்ப என்ன நடக்கிறது? அதை கொண்டு போய் வீடுகளிலே போடுகிறார்கள். பலர் கூறிய ஒரு காரியம், பிரதர் அது போட்ட உடனே மேலுக்கு இருந்து ஒரு பாம்பு வந்து விழுந்த மாதிரி, ஒரு பாஸ்டர் சொன்னார் ஹேட்டன்ல. பலர் சொல்வார்கள், அந்த சூனியம் உள்ளே சாட்டு இருந்தது, வெளியாலே வந்துட்டது, இது போட்டு எப்படி இது வந்தது? இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த சகோதரன் சொன்னார், இந்த செய்தியை கொண்டு போய் ஒரு குடும்பம், இந்து சமயத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏதோ சூனியம் செய்யப்பட்டதாம். ஸோ அவர்கள் கொண்டு போய் அதை இரவிரவாக போட்டார்களாம், நித்திரைக்கு போய்விட்டார்கள். அந்த மீட்கப்பட்டோர் இதை சொல்லட்டும், அது போய்கொண்டே இருந்தது. என்னுடைய குரல் உங்களுக்கு தெரியும், ஆனால் பேசப்பட்டது என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அசைக்க முடியாத வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு குரல் தேவை. சோ இந்த சீடி போய்கொண்டது, காலமே எழுந்து பார்த்தார்கள், முற்றத்திலே வெடிச்சு பறந்து அங்கே சூனியத்திலே தாட்ட பொருட்களும் அந்த தகடும் வெளியாலே வந்து சிதறி கிடந்ததாம். Give praise, glory to God. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு குரல் தேவை. யோவான் சொன்னான், வனாந்தரத்திலே இயேசுயா சொன்ன மாதிரி கூப்பிடுகிற சத்தம் நான் தான். அவன், நான் இந்த ஊழியக்காரன், தேவன் என்னை தெரிவு செய்தார், என்னுடைய தாய் எலிசபெத், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு சொன்னார்கள் சிறு வயதிலேயே நான் ஆவியினாலே நிரப்பப்பட்டேன் என்று சொல்லி, அதுதான் அந்த ஊழியக்காரன் நான் என்று. அவன் என்ன சொன்னான்? வனாந்தரத்திலே கூப்பிடும் ஒரு குரல், ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு குரல், வனாந்தரத்திலே கூப்பிடும் ஒரு குரல், கர்த்தருக்கு வழியை செவ்வையாக்குங்கள், அவருக்கு பாதையை ஏற்படுத்துங்கள், மேடுகள் எல்லாம் தாட்டம், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். வார்த்தைக்கு ஒரு குரல் தேவை. நீ அந்த குரலாய் இருக்கலாம். என்ன செய்ய போகிறாய்? உன் குரலை தேவனுக்கு கொடுப்பாயா? வார்த்தையை நீ பேசுவாயா?
ஜீவ வார்த்தைகள், சிருஷ்டிப்பின் வார்த்தைகள், வல்லமையின் வார்த்தைகள், நோய்கள் குணமாகும் வார்த்தைகள், விடுதலையை கொண்டு வரும் வார்த்தைகள். இப்போ உனக்கு விளங்கும். 107:20, அவர் வசனத்தை அனுப்பி ஒரு குரல் கூட அனுப்புகிறார். வசனமே இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தையை அனுப்பி, அவரை அனுப்பி அவர்களை குணமாக்கினார், குணமாக்கி கொண்டே இருக்கிறார். He sent his word and healed them. வசனத்தை அனுப்புகிறார், அங்கே காரியங்கள் நடக்கிறது. நீ என்ன பேசுகிறாய்? உணர்தடுகள் என்னதை பேசுகிறது? எந்த நேரமும் ஏதாவது அந்த பிரச்சனையை குறிச்சு அங்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாய். இது பிடியும், அதை பிடியாது, அந்த மாதிரி அதையே சொல்லிட்டே இருக்கிறாய். நீ தேவனுக்கு குரலா இருப்பாய? அவருடைய வார்த்தைகள் வாயிலே இருக்குமா? இப்பொழுது உனக்கு விளங்கும். மோசை மறித்த நேரத்தில் ஜனங்கள், 3 லட்சம் புருஷர்கள் மட்டும், பங்காள எத்தனை பேர், 6 லட்சம் பேருக்கு மேலா, என்ன சொன்னான் ஜோஷுவா? இந்த நியாய பிரமாணம், இந்த கட்டளை சட்டத்தின் என்னுடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். வாய் இரவும் பகலும் அதை தியானிப்பாயாக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர். தியானிப்பது என்று சொன்னால் வாய்க்குள்ளே பேசுவது. தேவன் சாமி எனக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பெரியதான் நடத்தி முடித்து வருவார். எனக்குள்ளாக நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பெரியதான் நடத்தி முடிப்பார். அந்த நாள் கடைசி மட்டும் நடத்தி முடிப்பார். அந்த நற்கிரியை தொடங்கினவர் அவர் தான். எனக்குள்ளாக நற்கிரியை தொடங்கினவர். What am I doing? I am muttering. ஆங்கிலத்தில் mutter என்று சொல்லுவார்கள், MUTTER, mutter, that is to meditate, தியானம் பண்ணுவது வாயினால். யூதர்கள் அப்படித்தான் தியானம் பண்ணுவார்கள், இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதல்ல. நோ, அவர்கள் அதை வாசித்து தங்கள் காதுகள் கேட்கும்படிக்கு செய்வார். தேவன் தம்முடைய வார்த்தை நம்முடைய வாயினாலே பேசப்பட்டு நம்முடைய இருதயத்துக்கு கேட்க வேண்டும் என்கிறதே அவருடைய பரலோகத்தின் ஒழுங்கு. So you can be the voice. So நீ உன்னுடைய குரலை நீ அனுப்பும் பொழுது சொற்கள் போகிறது. இன்னும் எது போகிறது? உன்னுடைய ஆவியும் போகிறது. ஆவியானவர்கள் கலந்து உருடைய ஆவியும் போகிறது. இப்போ உனக்கு விளங்க, நீ அசுத்தாவிகள் உள்ளார யார் குடும்பத்தை பார்த்து இயேசுவின் நாமத்திலே நீ இந்த குடும்பத்தை விடத்தான் விடும். உன் கயிறுகளை அறுக்கிறேன். என் பிதா நாட்டாத மரம் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். விடு இந்த குடும்பத்தை, புறப்பட்டு போ என்று நீ சொல்லும் பொழுது நடக்கத்தான் வேண்டும், நடக்கத்தான் வேண்டும். ஏன்? உன்னோடு சேர்ந்து ஆவியானவரும் புறப்படுகிறார். நீ பேசும் பொழுது வார்த்தையோடு ஆவியானவரும் புறப்படுகிறார். இன்றைக்கு யாக பேசுவதில்லை, பேசுவதில்லை. இயேசு என்ன சொன்னார்? தேவன் வார்த்தையில் என்ன சொன்னார்? என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், குகைகளிலே அகப்பட்டவர்களை போல இருக்கிறார்கள், விட்டுவிடு என்று சொல்வார் இல்லாமல் குகையிலே கிடக்கிறார்கள். விட்டுவிடு என்று சொல்வதற்கு ஒரு குரல் இல்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரமே சிலருக்கு உள்ளுக்கே அந்த எரிமலை மாதிரி இருக்கிறது, உள்ள அந்த பிசாசுக்கு பிடிக்கதே இல்லை. இவன் என்ன பேசுகிறான்? இந்த நேரமும் தேவனுடைய வார்த்தை உன் வாயிலே நெருப்பு, நெருப்பு. அவர் சொன்னார், இந்த வாயை விட்டு பிரிய வேண்டாம். ஜோஷுவா, உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு நான் ரகசியத்தை சொல்லுகிறேன். ஜோஷுவா 1:8. இந்த வார்த்தைகள் எவ்வளவுதான், எப்படித்தான் உனக்கு பிரச்சனையோ எதுவோ, எந்த சூழ்நிலைகளோ நேரம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம். நான் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், இந்த வார்த்தைகளை உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. இஸ்ரவேல் ஜனம் என்ன சொன்னார்கள்? சேத்தால் நல்லது, சேத்தால் நல்லது. இங்கு வந்து இந்த பிள்ளைகளோட பெரிய கரைசலா இருக்கு, அங்கே செத்திருந்தாலும் மோசை மோசை நம்பினது எத்தனை நாட்களுக்கு? சும்மா வாய்ந்து வரும் தவிர வர ஒன்றுமே இல்லை. அங்கிருந்து கூட்டி வந்து போட்டு என்ன நடக்கிறது? நன்றி கட்டவர்களாய் மாறினார்கள். அசுத்தாவிகள் அவர்களை சூழ்ந்திருந்து வாயை பிடித்தது, மரண வார்த்தைகளை பேச பண்ணியது, தொடர்ந்து பேசினார்கள். எங்களுக்கு கத்திரிக்காய் இல்லை, அந்த வெள்ளப்போடு இல்லை, அந்த அந்த லீக்ஸ் இல்லை, வெங்காயம் இல்லை, நாங்கள் அதைகளை சிந்திக்கிறோம். ஐயோ அங்கே நிறைய சவுக்காலை இருக்குது, ஏன் இங்க சவுக்காலை இல்லை? செத்தால் நல்லா, நாங்கள் செத்து போயிருந்தால் நல்லா, அங்கேயே செத்து இருந்தால் நல்லா, எதற்காக இங்க வர வேணும்? செத்தால் நல்லா. பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நேரம் வந்தது, தேவன் வாயை திறந்தார், மோசே. எத்தனை நாட்களுக்கு எத்தனை தடவை இந்த ஜனம் என்னை கோபப்படுத்தும், எத்தனை தடவை இந்த ஜனம் என்னை நம்பாமல் போகும். பத்து அந்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டும் இந்த ஜனங்கள் நம்பவில்லையே. நான் எகிப்திலே பண்ணிய அந்த அடையாளங்கள் அதை கண்ணார கண்டும் இவர்கள் நம்பவில்லையே. வரும் வழியிலே மன்னா விழுந்தது, எப்படி சாப்பாடு வானத்தில் இருந்து விழும்? வனாந்தரத்திலே கண்மணியில் இருந்து தண்ணீர் வெடித்து வந்தது, எப்படி அது வர முடியும்? இவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை, அவருடைய வழிகளை அறியாமல் போனார்கள். அற்புதங்களை கண்டு விசுவாசிக்காமல் உன்னை ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதியா இவர்களை கொண்டு போடுறேன். இந்த நேரத்திலே அவன் சொன்னான், இல்லை நீ கொல்ல முடியாது, நீ தானே கூட்டி வந்தி, நீ தானே அங்கிருந்து அழைச்சு வந்தி, இப்ப நீங்க கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா பார்வோ சொல்லுவான். கூட்டிட்டு போன பெரிய ஜெகபா தேவனா, அவருக்கு ஒன்றும் இயலாம போச்சு. அவங்க காணானுக்குள்ள எங்கேயோ போறாங்கன்னு சொன்னாங்க, கொண்டு போய் சேர்க்க முடியல, அதபடி அவர்களை அழித்து போட்டார் என்று சொல்ல மாட்டானா? அவன் விடவே இல்லை. அவர் சொன்னார், இல்லை நீ அழிக்க முடியாது, நானா இவர்களை பெற்றேன், நீ தானே கொண்டு வந்தேன், நானா இவர்களுக்கு தகுப்பன். எப்படி பரிந்து பேசினார் என்று பாருங்கள், எப்படி பரிந்து பேசினார். கடைசியோட இந்த நாளிலும் இவர்கள் என் அற்புதங்களை கண்டு விசுவாசியாமல் என்னை கோபம் ஊட்டினவர்கள், நான் இவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னின. அந்த தேவ திட்டத்தின் மையம் அந்த கானானுக்குள்ளே ஒற்றவர் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் பிரவேசிப்பதில்லை. கோபத்திலே ஆணையிட்டார். எபிரியர் 3:4 எல்லாம் வாசித்துப்பார். எத்தனையோ சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது உனக்கும் எனக்கும் எச்சரிப்புக்காக. மனாந்திரத்துக்குள்ளே அவர்களை அனுப்பிவிட்டார். ஒருவன் பின் ஒருவராக அங்கே செத்தபோடு நடந்தது. செத்தார்கள் தாட்டார்கள், செத்தார்கள் தாட்டார்கள், செத்தார்கள் தாட்டார்கள், எல்லாரும் மடிந்து போனார்கள். ஏன்? வாயினாலே மரணத்தை விரும்பினார்கள். ஜோஷுவாவும் காலைபும் மட்டும் அவர்கள் வேவ பார்த்து வந்து என்ன சொன்னார்கள்? உடனே போய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தேவன் எங்களுக்கு பிரியமாக இருந்தால் கட்டாயம் அந்த இடத்தை கொடுப்பார், நாங்கள் போவோம் என்று அமைதிப்படுத்தினார்கள். அவங்களை தான் கூச்சல் போடாதுங்க எல்லாரும், ஐயோ நாங்கள் போயில், அங்கே ராஜ்யம் இருக்கிறாங்க, நாங்கள் வெட்டு கிளியும் போலுங்க, நீ போ அமைதி வெட்டு கிளியும் சொல்றீங்க, போய் வந்தாங்க சொன்னாலும் பரவாயில்ல. ராட்சியர்கள் உண்மைதான், 14-15 அடியாக்கள், ஆனால் தேவன் சொன்னார், நான் பார்த்துக் கொள்றேன் அந்த காரியங்களை, நீங்கள் போங்கள், நான் இடத்தை கொடுக்கிறேன். ஆனால் இவங்க இல்லை, அழுது கொள்ள நாங்கள் ஆண்டு சரி நீங்கள் போக வேண்டியதில்லை, நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன், போங்கள் வனாந்தரத்துக்குள்ளே. எதுக்காண்டவரே? சவக்கால சவ அடைக்கம் வைக்க எல்லாரும். மரணமும் ஜீவனும் நான் அதிகாரத்தில் ஒரு சகோதரி சொன்னால், 50 வயதுக்கு முறை நான் இருக்கக்கூடாதுல்ல, என்னது கேட்பேன், அம்மா ஏனும்மா இப்படி காய்க்கிறீங்க, இல்லை பிள்ளை இது அதுக்கு இந்த என்ன பெரிய விஷயம், 50 வயதுக்கு காணும், அதோட நான் அங்கால போயிடுவோம் ஆண்டவர்கிட்ட, அது வேணாம் நமக்கு அதை சொல்லு. யாழ்ப்பாணத்திலேயே எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ரிலேஷன் ஆஃப் மைன் ஒரு நாள் வந்தது. அடுத்த நாள் அவருடைய 50வது பர்த்டே, சமைச்சு கொண்டிருந்தவள் இருந்தாப்பல விழுந்தாள், கீழே இருந்தேன், அதுலேயே சிவன் போய் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன நடந்தது. நாவின் அதிகாரம் நாவின் வல்லமை, அதுதான் தேவன் நமக்கு கற்பிக்கிறார். இந்த சித்தால் நல்ல மட்டும் சொல்லி எல்லாம் விஷயத்தில் 2:14 நீங்கள் பார்க்கலாம். 2:14 நீங்கள் பார்க்கலாம். நாவ்
இயேசு சொன்னார் மத்தேயு 12 அதிகாரத்திலே. இது வித்தியாசமான நாட்கள். இது 2012 ஜூன் மாதம். ஒரு வேற பாதையாலே போய் கொண்டிருக்கிறோம். 34 விரியன் பாம்பு குட்டிகளே, புடையன், நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? பாருங்க, நலமானவைகளை எப்படி பேசுவாய்? எவ்வளவு முக்கியம் என்று வார்த்தை. நலமானதை எப்படி பேசுவாய்? உனக்குள்ள உள்ளுக்கு சரியில்லை, பொல்லாங்கு இருதயம். உப்பான கிணறு உப்பு தண்ணியை கொண்டு வரும், நல்ல கிணறு நல்ல தண்ணியை கொண்டு வரும், கெட்ட மரம் கெட்ட பழத்தை கொண்டு வரும், நச்சு மரம் நச்சுக்காயை கொண்டு வரும். மாம்பழத்தை அல்ல, மாமரம் மாமர பாம்பழத்தை கொண்டு வரும். அப்ப இயேசு சொல்கிறார், புடையன் பாம்புகளை, உள்ளுக்கு புடையன் பாம்பட சுபாவம் என்ன? பாம்பட சுபாவம். இங்க எப்படி நலமானதை பேசுவீர்கள்? உங்க வாயால அங்க பாத்தீங்களா, எப்படி நீங்கள் பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். 35 வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தை, அவ சொல்லி இருக்கலாம், அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க, விடுங்க இந்த வார்த்தையை. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, நாவின் அதிகாரத்தில் மரணம் இருக்காண்டு, ஜீவன் மரணம். அவ சொல்லலாம், நான் படிக்கு தமிழை சொல்றேன், இது என்ன இது சொன்ன போல, நான் சும்மா படிக்கு சொன்னேன், சரி நாம் இருக்கக்கூடாது, ஒன்றும் சரி வர்றதில்லை. எப்படி உங்களோட வாழ்க்கை எப்படி பரவாயில்லை? விசுவாசத்தில் நல்லம், பயங்கரமான அவிசுவாச வார்த்தை, பயங்கரமான அவிசுவாச வார்த்தை, முழு வஞ்சிப்பு. நீ எப்படி என்று கேட்டால் சொல்லணும், தேவன் தாமே என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிமையிலே அவர் நிறைவாக்கி கொண்டு வருகிறார். நான் முன்னே போய் கொண்டிருக்கிறேன், அதுதான் என்னுடைய பாதை. விசுவாசித்தேன் ஆகையால் விசுவாசத்தில் நல்லம் இல்ல. இது வாய் பொச்சு மட்டையை பேசுது, இஞ்ச குப்பை எல்லாம் கிடக்குது. விசுவாசத்தில் நல்லம், விசுவாசத்தில் சுகம் இல்லை. அவர் தாமே தம்முடைய ஆவியிலே எல்லா நோய்களையும் சுமந்து சரீரத்திலே எல்லா நோவுகளையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் அவருடைய காயங்களால் நான் குணமானேன். இப்பொழுது குணமாக்கும் வல்லமை எனக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் என்னுடைய நிலைமை இப்பொழுது. அதைத்தான் நாங்கள் பேச வேணும். விசுவாசிக்கோ அவிசுவாசிக்கோ, அவிசுவாசிக்கு இதெல்லாம் தேவையான பிரதர் இல்லை. அவிசுவா தேங்க்யூ லார்ட். அவிசுவாசிக்குள்ளாக இருக்கிற பேய் உன் வார்த்தையை மாத்துறதுக்கு வந்து காக்குது, உன்னுடைய சொற்களை மாத்துறதுக்கு வந்து கேக்குது. அவங்கிட்ட எல்லாம் நான் பின்ன சொன்னேன் பரவாயில்லைன்னு பிரதர், சரியான பரவாயில்லாத நிலையிலே இருப்பாய். உன் வாயிலே இருந்து அவரது வார்த்தை வரவில்லை. அந்த சாத்தான் அந்த சகோதரன் சகோதரியை அனுப்பி வைத்தான், அல்லது போன் மூலம் கேட்பான், எப்படி சித்த உங்களுக்கு அந்த வயிற்று குத்துதுன்னு அப்படி எல்லாம் சொன்னாங்களே.